بسم الله الرحمن الرحيم
ضل لا وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மார்க்க நிகழ்ச்சியில் நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமயோசித சிந்தனை என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். சமயோசித சிந்தனை என்றால், ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை புரிந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை விளங்கி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது சமயோசிதம் என்று சொல்லப்படுகிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் அடிப்படையில் மக்களிடம் நடந்ததை ஹதீஸ்களில் நாம் நிறைய பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு பணி செய்வதுடைய வழிமுறையை பற்றி திருமறை குர்ஆனிலே கூறும்போது, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹக்மதி வல் மௌஇலதில் ஹசனா, நபியே, உம் இறைவனின் பாதையை நோக்கி விபரத்துடன் நீ அழைப்பீராக. உம்முடைய இறைவனின் பாதையை நோக்கி நீங்கள் மக்களை அழைக்க வேண்டும். நீங்கள் அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் பில் ஹிக்மா, ஹிக்மத் உங்களிடம் இருக்க வேண்டும். ஹிக்மத் என்றால் என்ன? நன்கு விபரம், புத்தி கூர்மை, சமயோசித சிந்தனை, எது சரியானது, எதன் அடிப்படையில் முடிவெடுத்தால் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணலாம், மக்களை சத்திய மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வரலாம், இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் ஓடிவிடாமல் மக்களுடைய உள்ளங்களை இந்த மார்க்கத்தை நோக்கி இழுப்பதற்கு, இந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவான வழி எது, இதையெல்லாம் அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஹிக்மத், சமயோசித அறிவு என்பது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வலியுறுத்தி கூறுகிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உம் இறைவனின் பாதையை நோக்கி புத்தி கூர்மையுடன், விவேகத்துடன், விவரத்துடன் அழைப்பு பணியை செய்வீராக. அழகான உபதேசத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செய்யும் போது இந்த அல்லாஹ்வுடைய வழிமுறையை அவர்கள் பேணி நடந்திருப்பதை பல ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அதில் ஒரு செய்தி திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 137வது ஹதீஸ். ஒரு கிராமவாசி, கிராமவாசியை பொறுத்தவரை அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகள் பல இருக்காது, விவரமே இருக்காது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பட்டி காட்டான்னு, சில பட்டி காட்டான் என்று நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் சாதாரண சில அடிப்படை விஷயங்களை கூட புரிந்து கொள்ள இயலாதவர்களாக, பலகீனர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் ரசூலுல்லாஹி காலத்தில் கிராமவாசிகள், ஆராபிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், அதாவது கிராமப்புறத்தார்கள். அவர்களுக்கு நாகரிகம், பழக்க வழக்கங்கள் இது பரவலாக தெரியாது. இப்படி ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவிக்கு வருகை தருகிறார். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது முடித்துவிட்டு அவர் ஒரு துவா செய்கிறார். அல்லாஹும் மர்ஹம்னி வ முஹம்மதன் வலா தர்ஹம் மானாஹதன், யா அல்லாஹ், எனக்கும் முகமதுக்கு மட்டும் அருள் புரி, வேறு யாருக்கும் நீ அருள் புரிஞ்சிடாது. துவாவை பார்த்தீங்களா, ஏன்னா அவருக்கு விவரம் இல்லை, அல்லாஹ்ட எப்படி துவா செய்யணும் அந்த விவரம் கூட அவருக்கு இல்லை. எனக்கு ரசூலுல்லாஹி அவங்க மட்டும் அருள் புரி, வேற யாருக்கும் அருள் புரிஞ்சிடாத இப்படின்னு துவா செய்யறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, லஹத் லகது தஹஜ்ஜர்த வாசியன், விசாலமானவனுடைய அருளுக்கு நீ திரையிட நினைத்து இருக்கிறாய் என்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென அந்த கிராமவாசி பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா போய் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறார். இதை சஹாபாக்கள்லாம் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் கடுமையா கோபம் வருது, வருமா வராதா, கஷ்டப்பட்டு அந்த பள்ளிவாசல சஹாபாக்கள் கட்டி இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல தூய்மையாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் அதை பேணி கொண்டு வருகிறார்கள். அப்ப யாரோ ஒரு ஆள் வந்து பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிச்சா அதை நம்ம விடுவோமா, சாதாரணமா எடுத்துக்கிடுவோமா? சஹாபாக்கள் அவரை தடுக்க போறாங்க, சில பேர் அவரை அடிக்க போறாங்க. அவர் சிறுநீர் கழிச்சிட்டார். இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிக்மத்தாக யோசிக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் எப்படி நடப்பது, நமக்கு என்ன உணர்வு சொல்லும், இந்த காட்சியை பார்க்கும்போது நம்முடைய உணர்வு என்ன சொல்லும், அவரை போய் அடிக்கணும், அவரை போய் தடுத்து நிறுத்தணும், சிறுநீர் கழிக்க விடாம அவரை நிப்பாட்டணும், இதுதான் நம்முடைய உணர்வுகள் சொல்லும். இப்படித்தான் சஹாபாக்கள்ல பல பேருடைய உணர்வு சொன்னது, அதனாலதான் தடுக்க போனாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறாங்க, அவர் சிறுநீர் கழிச்சிட்டார் இல்லையா, அடுத்து என்ன செய்யறது, சிறுநீர் கழிக்காம இருந்தா போய் நிப்பாட்டலாம், நிப்பாட்டி அந்த பக்கம் போய் சிறுநீர் கழிங்க, இங்க கழிக்காதீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லலாம். சிறுநீர் கழிச்சிட்டாரு, பள்ளி வாசல்ல சிறுநீர் விழுந்து விட்டது, ஓடுகிறது. இப்ப என்ன செய்யறது, அவரை போய் தடுத்தா அது நல்லதா, அல்லது அவரை கொஞ்ச நேரம் சிறுநீர் கழிக்க விட்டு முடிச்ச பிறகு அதற்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதா? நபிகளார் இந்த இடத்துல எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. சஹாபாக்கள்லாம் தடுக்க போறாங்க, தஊஹு அவரை விட்டு விடுங்கள், லா துஸ்ரிமுஹு அவர் சிறுநீர் கழிப்பதை போய் நீங்க இடைமறிக்காதீர்கள், அவர் சிறுநீர் கழிக்கட்டும், நல்ல சிறுநீர் கழிக்கட்டும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா பள்ளி வாசல் ஒருவர் சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிறாரு, நமக்கெல்லாம் இவ்வளவு கோபம் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிக்கிற விட்டுருங்கிறாங்களேன்னு சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. சிறுநீர் கழித்து முடிந்தவுடன் சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிறுநீர்ல ஊத்துங்க, சிறுநீர்ல ஊத்த சொன்னாங்க. அந்த கிராமவாசியை கூப்பிட்டு, இன்ன ஹாதிஹில் மசாஜித லா தஸ்லுஹு லி ஷய்மின் ஹாதல் பௌலி வலல் கதர், பள்ளி வாசல்கள் சிறுநீர் கழிக்க கூடாது, பள்ளி வாசல அசுத்தம் பண்ணக்கூடாது. இன்னமாகியல் இதுக்கிரில்லா வஸ்ஸலா வக்ராத்தில் குரான், பள்ளி வாசல்கள் என்பது குரான் ஓதுவதற்கும் தொழுவதற்கும் அல்லாவை நினைப்பதற்கும் மட்டுமே உரியது, பள்ளிவாசல் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிக்கு பக்குவமா எடுத்து சொன்னார்கள். இதுதான் ஹிக்மத் என்பது. சிறுநீர் கழிக்கும் போது அவரை போய் அடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், அவர் விவரம் இல்லாம செய்யறாரு, விவரம் இல்லாம ஒரு தப்பு செய்யறவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா, ஒரு சட்டம் என்ன, ஏன்னா அந்த காலத்துல பள்ளிவாசல் என்பது எல்லாமே மண் தரதான், இன்னைக்கு உள்ள மாதிரி நல்ல டைல்ஸ் போட்டு என்ன மேட்டெல்லாம் விரிச்சு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே மண் தரதான். சிறுநீர் கழிக்கிற இடமும் அந்த கிராமவாசிக்கு ஒன்னாதான் தெரியும், பள்ளிவாசல் ஒன்னாதான் தெரியும், ஏன்னா அதுவும் மண் தரதானே. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இந்த நேரத்தில் அவரை தடுத்தோம்னா அவரே அவசரத்துல இருக்கிறார், அவருடைய நன்மையையும் பார்க்கிறார்கள். அப்ப இவரை தடுப்பது உதாசி உகந்ததல்ல, நபி அவர்கள் அழகான இந்த முடிவை எடுக்கிறார்கள். இதுதான் ஹிக்மத் என்பது. இந்த அடிப்படையில நம்ம அறிவுபூர்வமாக நடக்கும்போது நம்மிடத்துல பார்க்கக்கூடிய மக்கள் அவருடைய உள்ளம் நம்மிடத்திலே வரும், அவர்கள் நம் மீது அன்பு கொள்வார்கள், இந்த மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் வருகை தருவார்கள். இது அழைப்பு பணி செய்வதில் ரொம்ப முக்கியமான அம்சம். அதனால தான் இந்த சப்ஜெக்டை தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு முன்னிலை நிற்கக்கூடியவர்கள், பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த பண்புள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒரு மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஒரு பொறுப்பு தாங்கிகளா இருக்கிறாங்க, அவர்கள் பலவாறு மக்கள் இருப்பாங்க, நம்முடைய கோபத்தை எல்லாம் கிளறிவிடக்கூடிய வகையில கூட இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவசரப்பட்டோம்னா, கோபப்பட்டோம்னா அப்ப அவர்கள் நம்ம வென்றெடுக்க முடியாது. இந்த கிராமவாசியுடைய உள்ளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை பெற்றிருப்பார்கள் சற்று யோசித்து பாருங்கள். இது மாதிரியான நிகழ்வு நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அது மாதிரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 836வது ஹதீஸ் முஆவியத் இப்னு அல் ஹகம் அஸ்-ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில சஹாபாக்களோடு இந்த சஹாபி சேர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார். நமக்கு தும்முனா என்ன சொல்லுவோம் நம்ம, அல்ஹம்துலில்லா. அதை கேட்கிறவர் என்ன சொல்லணும், எருகமுக்கல்லா சொல்லணும். இந்த சஹாபி இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தும்புனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அதை கேட்கக்கூடியவர் எருகமுக்கல்லா சொல்லணுங்கிற வழிமுறையெல்லாம் தெரிந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் பிடிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா மற்றவர்களை விட அதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அப்ப இந்த சஹாபி தொழுகு கொண்டு இருக்கிறார், சஃப்ல நின்ற ஒரு சஹாபி தும்பிட்டார், ஆனா அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, தும்பிட்டார். இவர் பார்த்தவர் என்ன செஞ்சா, எருகமுக்கல்லா சத்தம் போட்டு, எருகமுக்கல்லா அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் சத்தம் போட்டு சொல்லிட்டார். எல்லா சஹாபாக்களுக்கும் கோபம், ஏன்னா அவங்க இதை புதுசா பாக்குறாங்க. தொழுகையில இந்த மாதிரியான பேச்சுகளை அவங்க பார்த்ததே கிடையாது. தொழுகையில வெளிப்பேச்சு எதுவும் பேசக்கூடாது என்ற அடிப்படையில தான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இவர் இந்த மாதிரி எருகமுக்கல்லான்னு தொழுகையில சத்தம் போட்டு பேசணுனையுமே பக்கத்துல இந்த சஹாபாக்கள் எப்படி முறைச்சு பாக்குறாங்க. வேற எருகமுக்கல்லா சொன்னதுக்கே அவ்வளவு பேர் கோவப்பட்டு கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. இவர் பார்த்தவர் உங்களுக்குலாம் நாசம் வரட்டும், உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்கன்னு தொழுகையில சத்தம் போட்டே பேசிட்டார். சஹாபாக்களுக்கு டென்ஷன் ஆகி தொடையில எல்லாரும் கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்ப ஆரம்பத்துல அந்த ஒரு வளமுறை இருந்துச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையில ஏதாவது நீங்கள் ஒரு தவறை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் ஆண்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள், பெண்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு தூரத்துல இருந்து ஒரு கையை தட்டினா போதும். இந்த வழிமுறை ரசூலுல்லாஹி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி இவர் வந்து உங்களுக்கு என்ன கேடு, ஏன் என்ன இப்படி எல்லாரும் முறைச்சு பாக்குறீங்கன்னு சொன்னோனையுமே அவ்வளவு சஹாபாக்களுக்கும் கோபம் வந்து அவர்கள் தொடைகளை தட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இவருக்கு விளங்கிருச்சு, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், என்ன எல்லாரும் நம்மளை அமைதியா இருக்க சொல்றாங்கன்னு சொல்லி அமைதியாயிட்டார். ஏதோ நம்ம மேலதான் தவறு இருக்குன்னு சொல்லி தொழுக முடிஞ்சோனையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹக்கீம் பின் முஆவியத் இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். இப்ப எல்லாருக்கும் எந்த இந்த நிலையில எப்படி இருக்கும், ஒரு பள்ளிவாசல்ல எல்லாரும் நம்மளை மிரட்டி எல்லாரும் நம்மளை முறைச்சு பார்த்து தொழுக முடிஞ்சோன்னு இமாம் நம்மளை கூப்பிடுறாரு அவ்வளவு மக்களுக்கு மத்தியில. இப்ப நம்ம மனசுல என்ன இருக்கும், ஒரு பயம், ஒரு கவலை, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில வச்சு நம்மளை திட்டிருவாங்களோ அல்லது ஏதாவது அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தோட தான் இந்த சஹாபி நபிசல்லாஸ் அவங்ககிட்ட போறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லும் போது முஆவியத் இப்னு ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாவின் மீது சத்தியமாக என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், மாராய்து முஅல்லிமன் கபலஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு ஆசானை இந்த சம்பவத்துக்கு முன்போ இந்த சம்பவத்துக்கு பின்போ என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நான் பார்த்ததில்லை. என்னை அவர்கள் அழைத்தார்கள், வல்லாஹி மா கஹரணி என்னை அவர்கள் அதட்டவில்லை, வலா லரபணி என்னை அடிக்கவில்லை, வலா சதமணி என்னை அவர்கள் திட்டக்கூடவில்லை. என்ன சொன்னாங்க, மாவியாவே இந்த தொழுகையில லா யஸ்லுஹு இன்ன ஹாதிஹி ஸலா லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉ மின் கலாமின் நாஸ், மக்கள் பேசுகிற பேச்சுகள் எதையும் இந்த தொழுகையில் நாம் பேசக்கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹு வ தக்பீரு வ கிராஅத்துல் குர்ஆன், தொழுகையில் தஸ்பீஹ் தான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழத்தான் வேண்டும், குரானைத்தான் ஓத வேண்டும், மக்கள் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் தொழுகைக்கு வெளியில் தொழுகையில் இருக்கக்கூடாது என்று ஒழுங்குமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் ஹிக்மத் என்பது. ஏன் தெரிந்த அந்த சஹாபி செய்யறாரு, தெரிய இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருக்கிறார். அப்ப அறியாத மக்களிடத்துல இப்படிப்பட்ட பக்குவங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும். இது இப்படி நம்ம நடக்கும்போது அவர்கள் அடுத்து தொழுகைக்கு வருவாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி மட்டும் அப்படி நடக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டது என்றால் அப்போது அந்த மனசுல ஒரு வெறுப்பு வந்துடும். பள்ளிவாசல்கள் பாக்குறோம்ல, சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு தொலை வருவாங்க. நம்ம ஊர்ல இந்த முத்தவள்ளிக்கு அன்னைக்குதான் ரோசம் வரும். என்ன ஊர்ல வட்டி வாங்குவான், அன்னைக்கு ரோசம் வராது. ஊர்ல வந்து உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு ரோசம் வராது. மக்கள் எல்லாம் தர்காவுக்கு போய் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அன்னைக்கெல்லாம் கோவம் வராது. இந்த பள்ளிவாசல்ல சின்ன பிள்ளைங்க வந்து ஏதாவது ரெண்டு மூணு சேட்டை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு வரும் கோபம் பார்க்கணும், அவங்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவார். யாராவது அப்படின்னு சொல்லி அதோட தான் அந்த பையன் ஓடனா மறுபடியும் பள்ளியாசலுக்கே வரமாட்டான். ஆஹா, ரொம்ப ஆபத்தான ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. அது இது அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி, இது அல்ல. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்கன்னு விளங்காம செய்யறாங்க, கூப்பிட்டு தொழுகும் போது இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அது தப்பு, தொழுகையாளிக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு பக்குவமா எடுத்து சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ அடுத்த செய்யாது, திருந்திவார். இதுதான் ரசூலுல்லாஹி வழிமுறை. இது மாதிரி பல சம்பவங்கள் திருமதியில 203வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஒரு முறை சுபுஹு தொழுது விட்டு பள்ளிவாசல்ல பார்க்கிறார்கள், ரெண்டு சஹாபாக்கள் பின்னாடி தொழாமல் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் சுபூ தொழுகிறாங்க, ரெண்டு பேர் தொழாமல் தனியாக ஜமாத்தை விட்டு விலகி அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் அந்த ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவனுடைய தோள்பட்டை எல்லாம் நடுங்குகிறது. ஃபஜி அபிஹிமா, அந்த இருவரும் கொண்டு வரப்பட்டார்கள். துராது ஃபராயிசுஹுமா, அவ்விருவருடைய தோள்பட்டை அப்படி நடுங்கி கொண்டு இருக்கிறது. ஆஹா, ரசூல்லா என்ன செய்ய போறாங்க, நம்மளை என்ன பண்ண போறாங்க, நடுங்கிட்டு வர்றாங்க. ரசூல்லா என்ன பண்ணாங்க, திட்டினாங்களா, அதட்டினாங்களா, பக்குவமா எடுத்து சொன்னாங்க. தொழுகை என்ன, ஏன் நீங்க தொழுகலையா? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் ஏற்கனவே தொழுதுட்டோம், வீட்டிலே தொழுதுட்டோம். வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் ஜமாத் தொழுவதை கண்டால், ஜமாத் நடக்கும் போது நீங்கள் ஜமாத்தோட சேர்ந்து தொழுக வேண்டுமே தவிர நீங்கள் தனியாக அமரக்கூடாது என்று அந்த சஹாபாக்களுக்கு பக்குவமாக எடுத்து சொன்னார்கள். அப்ப இதுல தான் அழைப்பு பணி இருக்கிறது. மக்களுடைய மனங்களிலே இந்த மார்க்கம் போய் உட்காரும், அவர்கள் நம்மை நேசிப்பார்கள். இல்லை என்றால் இந்த மார்க்கத்தை நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். சில பேருடைய அப்ரோச் அப்படி இருக்கிறது. சில பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க அந்த முரட்டுத்தனமா நடந்துடுறாங்களா, அதோட என்ன செய்யறாங்கன்னா இந்த பக்கமே நம்ம வரக்கூடாது என்று முடிவெடுப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது. அறியாதவங்க அப்படித்தானே முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் விவரமானவங்க, மார்க்க பிடிப்புள்ளவங்க, இந்த மாதிரியான சில பிரச்சனை வந்தா கூட நம்ம அல்லாவுக்காக வர்றோம், அல்லாஹ் நன்மையை தருவோம், அப்படி வந்து விடுவார்கள். அப்படி வந்து சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போய் விடுவார்கள். ஆனா கொஞ்சம் விளக்கம் இல்லாதவர்கள் அப்ப இந்த மார்க்கத்தையே வெறுத்து பயானிக்கே வராமல் புறக்கணிக்கக்கூடிய சில நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு விடும். அப்ப இதுதான் ஹிக்மத். ஹிக்மத் இருந்தா என்ன நடக்கும், ஹிக்மத் இல்லாட்டா என்ன நடக்கும்? இதுக்கு வந்து ஒரு நல்ல சம்பவமாக சஹி முஸ்லீம்ல 4967 செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். பரவலாக நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை விவரிக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் 99 கொலையை செய்திருந்தார். எத்தனை கொலை? 99 கொலையை செய்திருந்தார். அவர் 99 கொலையை செஞ்ச பிறகு அவருக்கு நம்ம அல்லாஹ் மன்னிப்பானா, நம்ம திருந்தினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப ஏற்படுது. அல்லாஹ் நானா எப்ப கூட ஏற்படும். எவ்வளவு பெரிய தவறுகளை செய்த பிறகு கூட தௌபாவுடைய சிந்தனையை அல்லாஹ் ஒருவனுக்கு தரலாம். அப்ப இவருக்கு 99 கொலையை செய்த பிறகு அந்த சிந்தனை வருகிறது, நமக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானான்னு சொல்லி போனாரு. ஒரு பாதிரிட்ட போயிட்டார், ராஹிப், துறவி. துறவிக்கு என்ன தெரியும், இல்மு இருக்குமா, அவன் ரூம்லேயே கிடப்பான், தொழுதுகிட்டு திக்ரு செஞ்சுக்கிட்டு இப்படியே கிடப்பான். வெளியில வந்து மக்களோட பழகி, மக்களுடைய உணர்ச்சி என்ன, மக்களுடைய குணாதிசி என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எதுவுமே இருக்காது. தனியா மக்கள் விட்டு விலகி இருக்கிறவங்க அப்படித்தானே இருப்பாங்க. இன்னும் அவங்க உலக விஷயங்கள், இன்பங்கள் அதையெல்லாம் விட்டு விலகி இருக்கிறனால சின்ன சின்ன தவறுகளை கூட பெண்ணம் பெரியதாக அவங்க பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஒரு தவறை கூட பெரிய விபச்சாரங்கிற அளவுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள். அவர்கிட்ட போய் இவர் கேட்டார், நான் 99 பாவத்தை செஞ்சிட்டேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருவானா, தௌபா எனக்கு இருக்கிறதா அப்படின்ட்டு. இவர் பார்த்தார், 99 கொலை தான் செஞ்சியா? ஆமாம், 99 கொலை தான். 99 கொலைக்கு பின்னாடி நீ பாவ மன்னிப்பு தேடுற, அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டார். அப்போ கேள்வி, எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, தப்பு செஞ்சிருக்கியா, இனிமேல் செய்யாத அப்படின்னு அழகான முறையில் மார்க்கத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அடிப்படையில போகாம அவரே ஒரு முரடர், ஒழுங்கான தர்பியத்து இல்லாமல் தவறிலிருந்து அப்பதான் திருந்தனுங்கிற ஒரு சிந்தனையே அப்பதான் துளிவிட்டு இருக்கிறது. இந்த நேரத்துல போய் 99 கொலை செஞ்சுட்டு நீ திருந்த பாக்குறியா, உனக்கெல்லாம் தௌபாவே கிடையாது அப்படின்ட்டு சொன்னோனையுமே இந்த ஆளுக்கு வந்துச்சு கோபம், அந்த ஆளையும் போட்டுட்டார். 100 கொலை ஆயிருச்சு. எத்தனை கொலை? 100 கொலை. சென்டம் அடிச்சாச்சு. அப்புறம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, சரி வேற யார்ட்டையாவது போய் கேட்போம்னு சொல்லி ஒரு அறிஞர் மக்கள்கிட்ட கேட்கிறார், யார்கிட்ட போய் இந்த மார்க்க விஷயத்தை நான் தெரிகிறது, யார்கிட்ட போய் தெரிகிறது, இந்த இடத்துல ஒரு ஆள் அறிஞர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி. அவர் ஒரு ஆலிம், ஹதீஸ்ல வருகிறது அவர் ஆலிம். ஆலிம், ஆலிம்ங்கிறவர் அறிவை பயன்படுத்துவார், அல்லாஹ் ரசூல் சொன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார். அப்போ அவர்கிட்ட போனாங்க. அவர் என்ன சொன்னாரு, எத்தனை கொலை செஞ்சா என்ன திருந்திட்டேயில, இனிமே அல்லாஹ் இந்த பாவத்தை செய்யாது, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறான், உன் தௌபாவை யாரும் தடுக்க இயலாது. அந்த அறிஞர் சொன்னாரு, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி அர்லு சு, கெட்ட பகுதி, தீயவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அது கெட்ட பூமி. அந்த இடத்தை விட்டு விட்டு இந்த ஊரில் நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அங்கே நீங்கள் போங்கள், அங்கே நீங்கள் செல்லுங்கள் என்று அவர் அறிவுரை சொல்றார். இப்ப நீங்க சிந்திக்கணும், இந்த அறிஞர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார், இந்த கொலை செய்யக்கூடியவர் வாழக்கூடிய ஊர் கெட்ட ஊர், அது நல்ல ஊர் கிடையாது, அங்க நல்ல மக்கள் இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, 99 கொலை பண்ணியிருக்காருன்னா அந்த ஊர்ல இருந்துகிட்டு, அப்ப அந்த ஊர்ல உள்ளவன் இவரை மாதிரி 40 கொலை 60 கொலை 20 கொலைன்னு பண்ணவனா இருப்பான். ஏன்னா நல்ல மக்களா இருந்தா இத்தனை கொலை பண்ண விட்டுருப்பாங்களா மொதல்? அப்ப இதெல்லாம் அவர் பார்க்கிறார், அறிவாள். இதுதான் வந்து ஹிக்மத்தோட யோசிக்கிறது. அவருக்கு அழகான உபதேசத்தை சொல்றாரு, உங்க கூட உள்ளவங்க யாருமே சரியில்லை. ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஒழுங்கா இருந்தாலும் கூட உள்ள ஒழுங்கா இல்லைன்னு வைங்கள, நம்மளுக்கு எடுத்து நாசமாகிடுவான். அப்படிலாம் இருக்கிறது. அந்த அறிஞர் சொன்னாரு, இங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அங்க போங்கன்னு சொன்னாங்க. இவர் போகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறான். அப்போது வானவர்கள் வருகிறார்கள், இவர் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வோமா நரகத்துக்கு அழைத்து செல்வோமா என்ன, யார் இவருடைய உயிரை கைப்பற்றுவது என்ற சர்ச்சை நடக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஒரு தீர்வை சொல்கிறான். அவர் சொர்க்கவாசியாக மாறுகிறார். இவர் கடந்து வந்த பகுதியை அளந்து பாருங்கள், இனி இவர் கடக்க போகின்ற பகுதியையும் அளந்து பாருங்கள். இவர் கடந்து வந்த பகுதி அதிகமாக இருந்தால் இவருக்கு சொர்க்கத்தை முடிவு செய்யலாம். இவர் இனி போகக்கூடிய பகுதி அதிகமாக இருந்தால் அது வேறு முடிவை நாம் தேர்வு செய்யலாம் என்று ஒரு தீர்ப்பு சொல்லப்படும். இதெல்லாம் சும்மா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் செய்யக்கூடிய சில காரியங்கள். ஆனால் உண்மையில் அவர் கடந்து வந்த பகுதி கம்மி தான், அதிகமாக அவர் கடந்து வந்த பகுதி குறைவு தான். இனி கடக்க வேண்டிய பகுதி தான் அதிகமாக இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சொன்னான், அவர் கடந்து வந்த பகுதிக்கு சொன்னால் நீ விசாலமாகிவிடு, அவர் இன்னும் கடக்கவிருக்கின்ற பகுதிக்கு சொன்னால் நீ சுருங்கிவிடு. அப்போ இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் அவர் சொர்க்கம் போனார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் ஹிக்மத் என்பது. இந்த ஹிக்மத் இல்லாத காரணத்தினால என்ன நடந்துச்சு, இந்த ஹிக்மத் இருந்ததுனால என்ன நட, அவன் ஒரு நல்ல மனுஷனா மாறினான், அவனுக்கு தௌபா கிடைத்தது, கடைசியில் அவன் சொர்க்கவாசியா கூட மாறினான். அப்ப மனிதர்கள்ட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நம்ம பார்க்கலாம். அவங்க சமய சுஜத்தோட நடப்பாங்க. ஒரு பிரச்சனை நடக்குதா, இந்த இடத்துல எப்படி நடக்கணும், யாரு சூட்டபிள் ஆகுவாரு, பல பேரை கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட இப்படி தான் நடக்கணும், இவங்கள்ட்ட இப்படி தான் நடக்கணும். மென்மையாக நடக்க வேண்டியவங்கள்ட்ட மென்மையாக நடப்பாங்க, கடினமாக நடக்க வேண்டிய இடங்களில் கடினமாக நடப்பாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய வழிமுறை. எந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணால் நன்மை ஏற்படும், இதை அவங்க யோசிப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த சம்பவமாக புகாரியில் 2734 செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது, அதை நாம் குறிப்பிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது காபாவுக்கு உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் அணிந்து ஒட்டகங்களை எல்லாம் அழைத்து கொண்டு பலி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். இதை குறைசிகள் கேள்விப்படுகிறார்கள், ஆஹா பெருங்கொண்ட கூட்டத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் கிளம்பிட்டாங்களாம், இப்போ இவர்களை நம்ம உள்ளக்கு விடக்கூடாது. குறைசிகளுக்கு செய்தி வருது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர் செய்யறதுக்காண்டி வரலை, அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறாங்க, ஒட்டக பிராணிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடக்கூடிய பிராணி என்பதை காட்டும் வகையிலே அந்த பிராணிகளுடைய கழுத்துகளில் அடையாள மாலைகளையும் இட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள், அதனால் அவங்க போர் செய்ய வரல, பேசாமல் விட்டுருங்க என்ற மாதிரியான கருத்தெல்லாம் வருகிறது. ஆனால் குறைசிகளுக்கு அவங்களுக்கு பெருமை, ஆணவம், அது எப்படி இந்த தடவை நம்ம விட்டுட்டோம்னா சுற்றி இருக்கக்கூடிய அரபிகள்லாம் பேசுவாங்க, முகமது ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டார்ல, விரட்டினீங்கல்ல, கூட்டத்தோட வந்து நுழைஞ்சிட்டார்ல, இந்த மாதிரியான பேச்சு வரும், அதனால நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி யார் அனுப்புறது இப்படி ஐடியா பண்றாங்க. அப்ப முத என்ன செய்யறாங்கன்னா ஜில்ஸ் புன் அல்கமா அப்படிங்கிற ஒருவரை அனுப்பி விடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் போறேன் முகமது கிட்ட போய் நான் பேசிட்டு வந்து அவர் எப்படியாவது நம்ம அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். குறைசிகள் நீங்க போங்கன்னு சொல்லி ஜில்ஸ் புன் அல்கமாவை அனுப்பி விடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, யார் வர்றா, ஜில்ஸ் இப்னு அல்கமாவா, ஆஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவர் வந்து ஒட்டக பிராணிகளுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், எந்த ஒட்டகத்துக்கு, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதற்காக ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்க கொண்டு வருவாங்க இல்லையே பலி பிராணிகள், அந்த பலி பிராணிகளை பார்த்தா ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த ஜில்ஸ் இப்னு அல்கமாங்கிறவர். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, இப்போ என்ன செய்யறது, இவரை எப்படி நம்ம சாந்தப்படுத்துறது, இவரை எப்படி நம்முடைய கருத்துக்கு இணங்க வைக்கிறது, பிரச்சனை வராமல் சுமூகமாக எப்படி முடிக்கிறது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பலி பிராணிகள் அனைத்தையும் அவருக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவர் நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எல்லா பலி பிராணிகளையும் சஹாபாக்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இவர் வந்தோனையுமே அவ்வளவு சஹாபாக்களும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், இந்த மக்களை போய் காபா விட்டு தடுக்கிறாங்களே, உம்ரா செய்ய விடாம இந்த மக்களை போய் தடுக்கிறாங்களே, சுபஹான் அல்லாஹ், இவங்களை போய் தடுக்கலாமான்னு சொல்லி இவர் அவுது பில்லா சொல்லிட்டு குறைசிகள்கிட்ட போனார். போய் அவன் அந்த குறைசிகள்கிட்ட போய் சொல்றார், அல்லாவின் மீது ஆணையாக இவர்கள் பழிப்பிராணிகளோடு இஹ்ராம் செய்ய வந்திருக்கிறார்கள், இவர்களை நம்ம தடுக்கவே கூடாது, அது பெரிய பாவம்னு சொன்னோடையுமே குறைசிகள் பார்த்தாங்க, ஆஹா பெரிய முட்டாள நம்ம அனுப்பிட்டோமே சொல்லி அப்படியே திட்டுறாங்க. இன்னக்க ஆராபியுன் லா அல்மலக்க, உனக்கு நீலாம் ஒரு கிராமத்தான், உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, ஏன்னா அனுப்புனது வேற விஷயத்துக்கு, எப்படியா ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறதுக்கு, இவர் என்ன நபிசுல்லாஹ் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே நபிசுல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை பாருங்க, ஆள் எப்படி இவரை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இவருக்கு இப்படி செஞ்சாதான் பணிவார், நபி அவர்கள் அது மாதிரி செஞ்சாங்களா, அவர் பணிஞ்சிட்டார். அடுத்து ஒரு ஆள் வந்தார், அவர் யாருன்னா உருவத்து புனு மசோத். இவர் அது மாதிரி சாந்தமான ஆள் கிடையாது, இவர் ரொம்ப போல்டான ஆள், எதிரி படை எப்படி இருக்குது, பலம் எப்படி இருக்கிறது, அவங்களோட மோதுனா எப்படி மோதுவாங்களா பின்வாங்கிடுவாங்களா அப்படிலாம் பார்க்குற ஆள், கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் உருவத்து புனு மசோத். இவர் வந்து குறைசிகள்கிட்ட, என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு புள்ள மாதிரி, நீங்களாம் எனக்கு வாப்பா மாதிரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் நான் உங்களுக்கு உதவிலாம் செஞ்சுருக்கிறேன், என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா, நாங்கள் உங்களை நம்புகிறோம், அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போகிறார். நபி அவர்கள்ட்ட போனோன்னே ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க பார்க்குறாங்க, இவர் வர்றார், யார், உருவத்து புன் மசூத். இவருக்கு முதல் செஞ்ச மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு சரி வராது. இவருக்கு எப்படின்னா, பக்கத்தில் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டிட்டாங்க, இந்த பக்கம் முகைரத்து புனு ஷோபா, இந்த பக்கம் யார், முகைரத்து புனு ஷோபா, இந்த பக்கம் அபுபக்கர் சித்தீக், ரெண்டு பேரும் முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள். அது முகைரத்து புனு ஷோபாவை பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல ஹைட்டாக இருப்பார், உயரமாக இருப்பார், அந்த தோற்றமே ஒரு பயங்கரமாக இருக்கும், கம்பீரமான தோற்றம். அவரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, தலையில் வேற இரும்பு கவசம், கையில் வாள், இந்த தோற்றம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க, ஏன்னா இவருக்கு இதுதான் கரெக்டு. வந்தார் உருவத்து புனு மசூத், வந்தார், முகமது அவர்களே என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கூட்டத்தை எல்லாம் ஒரே தடியாக அழிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ நீங்கள் உம்ராவுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன நடக்கும், குறைசிகள் பூரா கொந்தளிச்சு இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் கொன்றுவாங்க, உங்கள் சமுதாயத்தையே நீங்கள் அழிக்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அரபுகளில் யாராவது தன்னுடைய கூட்டத்தை அழிச்சிருக்கிறாங்களா, இவங்களாம் யார், எல்லாம் ஒரு முகமாக இருக்குது, பல கோத்திரங்கள்லேருந்து பல கூட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க, அவுபாஷமினாஸ், மக்களில் பல முகத்தவர்களை நான் பார்க்கிறேன், இவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உங்களை விட்டுட்டு ஓடிடுவாங்க, பயமுறுத்தி விடுறார். அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நாங்களா ரசூலுல்லாஹ் அவங்களை விட்டு ஓடுவோம், உம்சுஸ் பி பதரி லாத், ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஒரு கடினமான ஒரு வார்த்தை, அதை இந்த சபையில் சொன்னால் நல்லா இருக்காது, 2734 ஹதீஸில் நீங்களே போய் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ இவர் அதே பார்க்குறார், ஆஹா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நம்மளை இந்த போடு போடுறாங்க, வெயிட்டாக தான் இருக்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட இந்த உருவத்து புனு மசூத் பேசும்போதெல்லாம் நபிசுல்லாஹ்வுடைய தாடி பக்கம் கையை கொண்டு போகிறார், முகம்மதே முகம்மதே, இவர் கையை கொண்டு போகும்போதெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கள முகீரத்து புனு ஷோபா, அவங்க வாள் உரை, இரும்பு வாள் உரையை வச்சுருந்தாங்க, அந்த வாள் உரை நுனியால் கையில் ஒரு அடி, அஹ்ரி அதக்கா லஹியத்தி ரசூல் இல்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி விட்டு உன் கையை எடு, என்ன கையை நீட்டுற, கையை வச்ச ரெண்டாவது தடவையும் கையை கொண்டு போகிற, அப்போல்லாம் அடி, மூணாவது தடவை கையை போகும்போதெல்லாம் ஒரு தட்டு, ரசூலுல்லாஹ் தாடியை நோக்கி கை போச்சு, கையை வெட்டிடுவேன். இந்த உருவத்து புனு மசூத், இவர் யார், இந்த காட்டா யார், இந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்கிறார், இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இவர் வேற யாரும் கிடையாது, முகீரத்து புனு ஷோபா. முகீரத்து புனு ஷோபா உருவத்து புனு மசூதுக்கு என்ன வேணும், சகோதரன் மகன், யார், சகோதரன் மகன், யார், முகீரத்து புனு ஷோபா. முகீரத்து புனு ஷோபாவுக்கு உருவத்து புனு மசூத் சாச்சா வேணும், சிறிய தந்தை பெரிய தந்தை உறவு வேணும். முகீரத்து புனு ஷோபா அவருடைய தந்தையும் உருவத்து புனு மசூதும் கூட பிறந்த சகோதரர்கள். அப்போ இந்த மாதிரி நெருக்கமான உறவு இருக்குது, இது யாருக்கு நல்லா தெரியும், முகீரத்து புனு ஷோபாவுக்கு தெரிகிறது, இவர் நம்முடைய சாச்சான்னு சொல்லி. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தாடியை தொட்டால் என்னுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையாக இருந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ தான் உருவத்து புனு மசூத் சொன்னார், ஐ குந்துர், அட மோசடிக்காரா, நேற்று தானடா நீ செஞ்ச ஒரு தவறுக்கு நான் உனக்கு அந்த தவறையெல்லாம் சரி பண்ணி அதுக்கு நஷ்டையில சரி செய்திருக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரு ஜாஹிலியா காலத்தில் ஒரு தப்பு செய்து விட்டார்கள், முகீரத்து புனு ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. என்னன்னா பனு மாலிக்குங்கிற ஒரு குலத்தார் தாயிஃப்ல இருந்து எகிப்துக்கு போனாங்க. அங்கே உள்ள மன்னர்கிட்ட நிறைய அன்பளிப்புகளை அவர்கள் கொடுத்து விட்டு அங்கிருந்து நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பினார்கள். அந்த நேரத்தில் ஒரு 13 பேர் இருந்தாங்க முஷ்ரிக்கீன்கள், அவங்களோட இவரும் இருந்தாங்க. நைட் நேரத்தில் எல்லாரும் சந்தோஷத்தில் சாராயம் குடித்தாங்க, சாராயம். ஆனால் இவர் குடிக்கல விவரமாக, எல்லாத்துக்கும் சாராயத்தை ஊற்றி விட்டு குடி குடின்னு குடிக்க வச்சுட்டு எல்லாரும் மயங்கின பிறகு அந்த 13 பேரையும் கொலை செஞ்சு அந்த பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி எடுத்த பிறகுதான் அவருக்கு இஸ்லாத்தை அறிய சிந்தனை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உன்னுடைய இஸ்லாத்தை நம்ம ஏத்துக்கிடுவோம், ஆனா நீங்க கொண்டு வந்த பொருள் அது வந்து தேவையில்லை, அது வந்து மோசடி பொருள் தான், அதை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உருவத் இப்னு மசூத் நம்முடைய சாச்சா பையன் இந்த தப்பு செஞ்சுட்டான், அவனை கொலை செய்யாம விடமாட்டோன்னு சொல்லிட்டு பனு மாலிக் குலத்தார்கள் வெறி பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் உருவத் இப்னு மசூத் என்ன செஞ்சார்னா, அவர் சார்பில் நான் 13 உயிர்களுக்கு நஷ்டஈடு நான் கொடுத்துறேன்னு சொல்லி நேற்றுக்கு முதல் நாள் தான் 13 பேருக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டு வந்திருக்கிறார். இங்கே வந்து பார்த்தா நம்ம சகோதரன் மகன் நம்ம கையிலே அடிக்கிறான், முகமது சல்லாஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த அளவுக்கு ஈமானிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்குறார், பார்த்துட்டு அது சஹாபாக்களுடைய நடைமுறையும் பார்க்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்கிறாங்க, அந்த ஒழு தண்ணி எடுத்து சஹாபாக்கள் உடம்புல தடவிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அளவு கடந்து நேசித்ததை இப்படிலாம் வெளிப்படுத்தினாங்க. அது இந்த மாதிரியான காஃபீர்களிடத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக பின்பற்றாங்க என்பதை காட்டுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த மாதிரி ஒழு தண்ணியை சஹாபாக்கள் எடுத்து பூசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு உத்தரவிட்டா உடனே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நபி அவர்கள் எப்படி மேலே கண்ணை பார்வை உயர்த்தி கூட பார்க்கறது கிடையாது, அந்த அளவுக்கு கண்ணியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுனாங்கன்னா சப்தத்தை தாழ்த்தி கொள்கிறார்கள். இதையெல்லாம் இவர் பார்த்துட்டு ரசூல் போனார் தன்னுடைய சமுதாயத்தாரிடத்தில் போய் இதே விஷயத்தை சொல்றார். நான் எத்தனையோ மன்னர்களை பார்த்துருக்கேன், கிஸ்ரா நாட்டு மன்னர்களை பார்த்துருக்கேன், கைசர் நாட்டு மன்னர்களை பார்த்துறேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர்கள் கண்ணியப்படுத்துகிற மாதிரி அவர் மேலே அந்த தோழர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பை போல எந்த நாட்டு தலைவர் மீது மக்கள் வைக்க நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு கடுமையாக மரியாதையும் ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அவங்க முகமதை விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம அடித்தோம், நமக்கு தான் பின்னடைவு ஏற்படும். அதனால் அவர் சொல்கிறது சரியான வழியாக தெரியுது. அவர் சொன்ன மாதிரி பேசாமல் அவரை நீங்கள் அவர் சொன்னதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ குறைசிகளுக்கு வந்துச்சு பிரச்சனை, என்னடா ரெண்டு பேரும் அனுப்பணும், ரெண்டு பேரும் இப்படி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஜில்ஸுபுன் அல்கமா வரும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்க, மென்மையாக நடந்துக்கிட்டாங்க, பேசவே இல்லை, அந்த ஒட்டகங்களை தல்வியா, அதோட அவருடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனால் 23 மசூத் வரும்போது இந்த மாதிரி தான், ஏன்னா இவர் வர்றதே பல்சு பார்க்க தான் வர்றார். அப்போ அவரிடத்துல இந்த மாதிரி எப்படி சஹா ரசூலா ஒன்றுமே பேசலை, அபூபக்கர் பேசினாரு, முகீரா ரலியல்லாஹு பேசினாங்க, இதுதான் நடந்துச்சு. இதுலேயே அவர் விளங்கிட்டார் எப்படி தோழர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை போய் குறைசிகள்கிட்ட சொன்னோடனே குறைசிகள் கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்போ இது மாதிரி அடுத்து ஒருவரை அனுப்பி விட்டாங்க, மிக்ரஸ்ன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு வச்சிருந்தான், இவர் வந்து பாவி, ஒரு பெரிய குற்றவாளி, இவன் கொஞ்சம் ஆபத்தானவர், இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்பவர் வருகிறார். இவரை பார்த்தவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள், லக்கத் சஹுலலக்கும் மின் அம்ரிக்கும், உங்கள் காரியம் இலகுவாக முடிந்து விட்டது. யார், சுஹைல் இப்னு அம்ர் வந்தோனையுமே உங்களுடைய காரியம் இலகுவாக முடிந்து விட்டது. ஏன்னா இவர் அறிவாளி, கொஞ்சம் விவரமானவர், சூழ்நிலையை புரிஞ்சு நடந்து கொள்வார். வந்தார், கடிதத்தை கேட்டார், ஒப்பந்தம் பண்ணார், எழுதுனா முடிஞ்சு போச்சு. அந்த ஒப்பந்தம் அடிப்பில் அடுத்து உம்ரா செய்யப்பட்டது. அப்போ இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஹிக்மத்தான அடிப்படையில் அவங்க எப்படி நடந்தாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோல் அஹமதில் 25,718 செய்தி பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எப்படி நடந்துக்கிட்டாங்க. மக்கா வெற்றியின் போது மக்காவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் படையோடு உள்ளக்க வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை யார் ஞாபகம் இருக்கா, அபு குஹாஃபா. யார் அவருடைய பேர் வந்து அபு குஹாஃபா, ரொம்ப வயசானவர், முதிர்ந்த பழுத்த பழம். அவருடைய தலையே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு முடி கூட இருக்காது, வெள்ளை வெள்ளேன்னு வெள்ளை பூ மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி வயசானவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளை அழைத்து என்ன இந்த மலை உச்சிக்கு கொண்டு போ. ஏன்னா மக்கா பக்கத்தில் ஹரம் பக்கத்தில் மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மலையை சுட்டி காட்டி இந்த மலை உச்சிக்கு உயரத்துக்கு என்ன அழைச்சிட்டு போன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மலை உயரத்துக்கு போகிறாங்க. போனோடனே அவர் பார்க்குறார், அவருக்கு ஒன்றும் தெரியலை. கூட்டிகிட்டு வந்த அந்த பெண்ணிடத்தில் பார் எதுவும் தெரியுது, ஆமாம் ஒரு பெரிய கூட்டம் தெரியுது, அதில் ஒரு ஆள் முன்ன பின்ன வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் தான் முகம்மது மக்காவுக்கு வரப்போகிறாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், என்னை வேகமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறார். இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்களும் மக்காவுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அஸ்மா பின்த் அபிபக்கர் அவங்களுடைய கழுத்தில் இருந்த ஒரு வெள்ளி மாலை சஹாபாக்களில் சில பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து காஃபிராக தானே இருக்கிறாங்க, அப்போ எடுத்துடுறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை வந்து பார்க்குறாங்க. எவ்வளவு ஆர்வம் ஆசை, தன்னுடைய பாப்பாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, பல வருடங்கள் கழித்து என்ன செய்கிறார், பல வருடங்கள் கழித்து வர்றார், மக்காவுக்குள்ளே வர்றார். தந்தை வந்து வயது முதிர்ந்து ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கிறார். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. என்ன நெருக்கடி, மக்கா வெற்றி, தன்னுடைய பாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி பார்ப்பாங்க, இவருடைய வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, இந்த நேரத்தில் வாப்பாவுக்கு போய் பரிந்து பேசணும்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வாப்பா மேலே இவ்வளோ பிரிய வந்துருச்சா, அப்படிலாம் வருமா இல்லையா, இவ்வளோ பிரிய வந்துருச்சா, அவருக்காக பரிந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, இப்படிங்கிற ஒரு நெருக்கடி, ஒரு சோறு, மனக்கவலை, இந்த நிலையில் தானே இருப்பாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு தூக்கி கொண்டு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இவர் தான் என்னுடைய தந்தை, இவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு பணிவான முறையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொண்டார்கள். என்ன வார்த்தையை சொல்லி தெரியுமா, ஹல்லா தரக்த ஷைஹ ஃபி பைத்திஹி, இந்த முதியவரை நீங்கள் வீட்டில் விட்டு இருக்க வேண்டாமா, ஹத்தா அக்கூன அனாதிஹி ஃபீஹி, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் வந்திருப்பேன் இல்லையா, எதுக்கு இந்த பெரியவரை நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றீங்க, அவரே வயது முந்தி சிரமத்தில் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வந்திருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோனையுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய உள்ளம் குளிர்ந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹுவா அஹக்கா எம்சிய இலைக்க மின் அன் தம்சிய அந்த இலைஹி, நீங்கள் இவற்றை போகிறதை விட இவர் தான் உங்கள்கிட்ட நடந்து வர்றதுக்கு தகுதி உள்ளவர் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள். ஏன்னா ஒரு மனுஷன் இந்த நேரத்தில் எப்படி கவலையில் இருப்பார், இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கூட சொல்ல தேவையில்லை, நபி அவர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா, அவன் கலிமா சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்தில் வந்த கவலையை போக்குறாங்க. எப்படி சொல்லி போக்குறாங்க, இந்த பெரியவரை நீங்கள் வீட்டில் விட்டுருக்கலாம், நானே வந்திருப்பேனே, இந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். இப்படிலாம் நம்ம என்ன செய்யணும், மனிதர்களிடத்துல அவங்க கவலை இருக்கக்கூடிய நேரங்களில் அந்த கவலையை போக்குவதற்கு நம்ம பேசி பழகிக்கிறணும். ஆனால் சில பேர் இருப்பாங்க, இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறமாய் தான் பேசுவாங்க. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கொண்டு வந்து கவலை சொல்கிறானா, துக்கத்தை வெளிப்படுத்துறானா, அந்த துக்கத்தை அணைக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர அந்த துக்கத்தை பெருக்கிற வேலையை பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆள் வர்றார், என்ன பொண்ணு பார்த்துருக்கார், எங்கேயுமே பொண்ணு அமையலை, வந்து சொல்கிறார், எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குதுங்க, எத்தனை இடங்களில் பார்த்துட்டேன், அவரை நீங்கள் என்ன சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் அவங்களுக்கு நல்ல பொருள் அமைச்சர் ஏதாவது நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு, நான் நேற்று தான் பொண்ணு பார்க்க போனேன், நல்ல இடம், சூப்பர் இடம், நான் போகவே இல்லை, தானாக வந்தாங்க, எனக்கு அந்த அளவுக்கு இப்படி பேசுனா என்ன நடக்கும், அவரே வெந்து போயிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அணுகக்கூடிய முறைகள் கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுடைய கவலையை போக்கக்கூடிய வகையில் ஒரு வார்த்தை, நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, வலவ் அன் தல்கா ஹாக்கபி வஜிஹின் தலிக்கின், உன்னுடைய சகோதரனை புன்முறுவலோடு நீ சந்திப்பது உட்பட எல்லாமே நல்ல ரங்கள் தான். நம்ம லைட்டாக எப்படி சிரிக்கிறோம், ஒரு ஆளை பார்க்கும்போது சிரிக்கிறோம், இந்த சிரிப்பு கூட தர்மம்னு சொன்னாங்க. ஏன், நீங்கள் சிரிக்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக சிரிச்சிருவார். ஒரு ஆளை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துவும் நீங்கள் சிரிக்கிறீங்க, நீங்கள் சிரிச்சிட்டாலே அவர் சிரிச்சிருவார், அவர் நிறைய கவலையில் இருப்பார், துக்கத்தில் இருப்பார், அந்த துக்கத்தை போக்குன்னு உங்களுக்கு நன்மை இருக்குமா இல்லையா, ஒரு ஆளை சிரிக்க வச்சோம்னு சொன்னால். அதனால தான் நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த சிரிக்க வைக்கிறது கூட ஒரு வகையில் நன்மை, ஒரு சகோதரனை பார்க்கும்போது நீ சிரிக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக தான் நடக்க வேண்டி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, அது நன்மையாகவும் அமைஞ்சிருக்கிறது. எப்படின்னா, ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நூற்களில், பதுரு போர்க்களத்தில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, பனு ஹாஷிம் குளத்தில் சில பேர் நிர்பந்தமாக இந்த போரில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. எதிரி படையில் மக்கத்து குறைசிகளோட பனு ஹாஷிம் குளத்தில் சேர்ந்த சில பேர் நிர்பந்தமாக வந்திருக்கிறாங்க. அவங்க உண்மையில் நம்மளை எதிர்க்கணும், ரசூலுல்லாஹ் அவங்களை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை, வேற வழி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி குறைசிகள் அவர்களை இந்த போருக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த நபர்களில் அம்மு ரசூலில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை யாரு, அப்பாஸ் புனு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் புனு அப்துல் முத்தலிப். இவரும் இந்த போரிலே வந்து ஃபைன்னமா அஹ்ரஜ முஸ்தக்ரஹன், அவர் நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் இந்த போருக்கு வந்திருக்கிறார், அதனால் அவரை நீங்கள் யாராவது பார்த்தால் அவரை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி அவங்க அப்பாஸ் அலியில் அவங்க விஷயத்தில் இப்படி சொல்றாங்க. இதை கேட்ட அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நகுத்துல அபு ஆபா அனா வா அபுனா அனா வா இஹ்வானனா வா அஷாயிரனா வா நத்ருகுல் அப்பாஸ், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்கிறோம், எங்களுடைய பெற்றோர்கள் அங்கே எங்களுக்கு எதிராக வருகிறார்கள் அவர்களை கொலை செய்கிறோம், எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு சண்டைக்கு வருகிறார்கள் அவர்களோடு நாங்கள் சண்டையிடுகிறோம், எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்களோடு சண்டைக்கு வருகிறார்கள் அவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்கிறோம், அவங்களோடலாம் போருக்கு செய்வோம், அப்பாஸ் மட்டும் நாங்கள் விடணுமா இப்படின்னு செய்கிறாங்க. அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அப்பாஸை பார்த்தேன்னா முகத்திலே ஒரு போடு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹி உடைய காதுக்கு வருது, ஆஹா ஒரு ஆள் இப்படி கிளம்பிட்டாரப்பா என்ன செய்யறது. ரசூலுல்லாஹி உமர் அலி அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, உமரே ஐ உதரபு வஜுஹு அம்மி ரசூலுல்லாஹி பிஸ்ஸைஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையுடைய முகத்துல வாளால வெட்டலாமா, இப்படி ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அது யார், உமர் அலி அவங்க கிட்ட கேட்டாங்க. என்ன நடக்கும், உமர் அலி அவங்க கிளம்புனாங்க பார்க்கணும், அல்லாஹ்வின் தூதர் என்ன விட்டுங்க அந்த முனாஃபிகுடைய கழுத்தர வெட்டிடுற அப்படி இப்படி என்ன செய்யறாங்க, உமர் அலி அவங்க கோவப்படுறாங்க. ஏ ரசூல் அப்படி நடந்தாங்க, இப்படி உமர் அலி அவங்க பேசணும்னு தான் அபு ஹுதைஃபா அலி அவங்க ஆஃப் ஆனாங்க. சரி நம்ம தப்பா பேசிட்டோம் வேண்டாம், இது வந்து அபு ஹுதைஃபா அலி அவங்களுக்கு மட்டும் படிப்புனே இல்லை, வேணா ஒரு ஆள் கிளப்பி விட்டாங்க இன்னும் நாலு பேர் கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான் அந்த கூட்டமே நாசமா போயிடும், ஜமாத்தே நாசமா போயிடும், இவருக்கு போடுற போடு யாரும் எந்திரிக்க கூடாது. அந்த அளவுக்கு உமர் அலி அவங்க பேசிட்டாங்க. அபு ஹுதைஃபா அலி அவங்க பின்னாடி வருத்தப்பட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை நினைச்சு சொன்னாங்க, உண்மையிலே நபி அவர்கள் நினைச்ச மாதிரி அப்பாஸ் அலி அவங்க நிர்பந்தமா தான் வந்தாங்க, அவங்க பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் அபு ஹுதைஃபா அலி பின்னாடி வருத்தப்பட்டு நம்ம பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டோம், எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம் என்றெல்லாம் அவங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவத்துல பாருங்க, இது வந்து போருடைய காலகட்டம், இந்த நேரத்துல அபு ஹுதைஃபா அலி அவங்க இப்படி பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன அபு ஹுதைஃபா நீ என்ன இப்படி பேசலாமா, இப்படி பண்ணலாமா, உனக்கு இப்படி பேசுனா அந்த இடத்துல சூட்டபுள் ஆகுமா, நபி அவர்கள் படை தளபதியா இருக்கிறாங்க அவங்க இறங்கி வர முடியாது, அப்ப என்ன செய்ய முடியும், அதுக்குரிய ஆள் இருக்கிறார் யாரு, உமர் அலி அவங்க, லைட் அபுபக்கரே உமரே இப்படி செய்யலாமா, ரசூலுல்லாஹி சிறிதின் முகத்தை வெட்டலாமா இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அதே நேரத்துல ஒரு சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி உமர் அலி அவங்களை தவிர்த்தாங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு மென்மை தான் சூட்டபுள் அப்படிங்கிற அடிப்படையில. உதாரணத்துக்கு புகாரியில 664 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹி மரண வேளை, நபி அவர்கள் உடம்பு முடியாம இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வர முடியல, அப்ப மக்களுக்கு தொலை வைக்க சொன்னாங்க, யாரை தொலை வைக்க சொன்னாங்க, யாரை தொலை வைக்க சொன்னாங்க, அபுபக்கர் சித்திகர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொலை வைக்க சொன்னாங்க. முரு அபாபக்கர் ஃபல்லியு சல்லி பின் நாஸ், அபுபக்கருக்கு உத்தரவிடுங்கள் அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே அபுபக்கர் வந்து ரஜுலுன் அசீஃபுன், ரொம்ப மென்மையான மனிதர், உங்க இடத்துல நின்று அவரால் தொழுக முடியாது, ஒரே அழுதுருவார், அழுகதான் நடக்கும் தொழுகையில, தொழுக நடக்காது, அதனால அவர் விட்டுருங்க, வேற யாரையா தொலை வைக்க சொல்லுங்க. முரு அபாபக்கர், அபுபக்கரை ஏவுங்கள் அவர் மக்களுக்கு தொலை வைக்கட்டும். அல்லாஹ்வின் தூதரே வேண்டாம், இப்படி மூணு தடவை சொன்னோனையுமே ஆயிஷா அவங்க சும்மா இருக்காம ஹப்சார் அலியில் அவங்கள ஏவி விட்டாங்க, ஹப்சாவை நீ போய் சொல்லுன்னு ஹப்சார் அவங்க மூணாவது சொல்லி ரசூலுல்லாஹி வந்து திட்டுதான் வாங்கிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க, இன்ன குன்ன சவாஹிபு யூசுப், நீங்கள்லாம் யூசுஃபுடைய தோழிகள் அப்படின்னு ரசூலுல்லாஹி அவங்க சொல்லிட்டாங்க. ஹப்சார் அவங்க ஆயிஷா அலியில் அவங்ககிட்ட போய் உன்னால நான் ஒரு நன்மையே அடைஞ்சதில்லை, உன் பேச்சை கேட்டுட்டு போய் நாங்கள் சொன்னேன் எனக்கு திட்டுதான் விழுந்துச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த மூணு சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மூமின்களும் இதை மறுப்பார்கள், அபுபக்கர் இமாம செய்வதை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வலியுறுத்தி சொன்னாங்க. ஏன் நபி அவர்கள் அந்த இடத்துல அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவருடைய பொறுமை, அவருடைய தியாகம், அவருடைய தலைமைத்துவம் எல்லாம் அதை விட முக்கியம், இந்த நேரத்தில் அவர் தான் ரொம்ப பொருத்தம், ஏன் இப்போ ஒரே அழுகையும் கவலையும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன், இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஆட்களை முன்னாடி விட்டாதான் அவங்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, பொறுமையா இருங்க சபூர் இப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் கடுமையான ஆட்களை விட்டோம்னா ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு வைங்களேன் சங்கடமா போயிடும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் பல ஹிக்மத்துகளை கவனத்தில் வைத்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி மனிதர்கள்ட்ட எப்படி நடக்கிறது, யார்கிட்ட எப்படி நடக்கிறது, அவங்கள்ட்ட எப்படி நெருங்கிறது, இதை தெள்ள தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள். கொஞ்ச நேரம் பழகுவாங்க, அவங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்து விடுவார்கள். ஏன்னா நபி அவருடைய நடத்தை அப்படி தான் இருக்கும். ஒரு சம்பவத்தை பாருங்களேன், புகாரியில 77வது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஹ்மூத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க பேர் என்ன, மஹ்மூத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க ஹதீஸ் அறிவிக்கும் போதெல்லாம் இவங்களை பற்றி மற்றவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, இவருடைய முகத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் தண்ணீரை உமிழ்ந்தார்கள், தண்ணீரை துப்பினார்கள். இது அவங்களுக்கு அந்தஸ்தா சிறப்பாக சொல்லப்படும். இந்த சஹாபியை பற்றி வரும்போதெல்லாம் இவர் யார் தெரியுமா, இவருடைய முகத்திலாம் ரசூலுல்லாஹி அவர்கள் துப்பினார்கள். நம்ம இதை கேள்விக்கும் போது முகத்தில் துப்புனதை போய் என்னப்பா பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க நினைப்போம். ஆனால் அது அவங்க சிறப்பாக நினைச்சாங்க. என்னன்னா இந்த சஹாபிக்கு ஒரு 5 வயசு இருக்கும். எத்தனை வயசு, ஒரு 5 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அவங்க இந்த சஹாபியோட பழகக்கூடிய நேரத்தில், நபி அவர்களுக்கு பெரிய வயசு, இந்த சஹாபிக்கு 5 வயசு. ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்கன்னா அந்த இந்த சஹாபியுடைய வீட்டில் அந்த கிணத்துல ஒளி செஞ்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, மஹமுது இப்னு ரபி அவங்களுடைய முகத்தில் ரசூலுல்லாஹி அவங்க விளையாடக்கூடிய வகையில், நம்ம இந்த தண்ணியை துப்பி விளையாடுவோம் இல்லையா, அப்படி சிறுவர் தானே என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவங்க துப்பி விளையாடினார்கள். இதை நம்ம பார்க்குறோம். இதை அவங்க காலகாலத்துக்கு இந்த சஹாபி இது ஒரு சிறப்பாக நபி அவர்களுடைய முகத்திலே உமிழ்ந்தார்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அப்போ இது என்ன சொல்கிறோம்னா, இதுதான் வந்து சிறுவர்கள்ட்ட நடக்கக்கூடிய, அவங்ககிட்ட எப்படி நடக்கணும் அப்படி நடந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அவங்க. அப்போ இது வந்து ஒரு சுன்னத் என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, எங்கேயாவது தொழுகையில் பள்ளிவாசலில் ஒளி செய்யக்கூடிய இடத்துல சவுதி மூஞ்சி நம்ம துப்பலாமா, அப்போ அது கிடையாது, சுன்னத் என்று சொல்லி விட்டார்கள் என்று சொல்லி யார் முகத்திலையும் நம்ம துப்பிட முடியாது. ஏன்னா மஹமூத் இப்னு ரபி ஏற்றுக்கொள்வார்னு நபி அவர்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹோட அவங்க பழகின நெருக்கம் அந்தஸ்து இல்லையா, ஒரு ஆள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகும் போது சில விஷயங்கள் நம்ம செய்வோம், அதை மற்றவங்கள்ட்ட நம்ம செய்ய முடியாது, மற்றவங்கள்ட்ட சண்டை சண்டையாக போயிடும், கர்பலாவாக போயிடும். அப்போ அந்த மாதிரியான நெருக்கம், நபி அவர்கள் சின்ன பிள்ளை, அவங்க வயசு என்ன எங்கள் வயசு என்ன, ஆனால் எப்படி நடந்தாங்க, சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி விளையாடினாங்க. இப்படி தான் நபி அவர்கள் பல பேருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்தார்கள். இது மாதிரி அகமதில் 12187வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அவங்களுக்கு கிராமப்புறத்துல இருந்து ஒரு கிராமவாசி அவுட்டர்ல இருந்து இருக்கக்கூடிய, அவர் பேர் வந்து ஜாகிர். அவருடைய தோற்றம் கொஞ்சம் அழகு கம்மியா தான் இருக்கும், அழகற்றவராக இருந்தார் என்று ஹதீஸ் அவரது கான ரஜுலன் தமீமன், அழகற்ற ஒரு மனிதராக இருந்தார். தோற்றத்தை சில பேர் பார்த்தா தோற்றமே பளிச்சுன்னு இருக்கும், சில பேர் பார்த்தா அந்த தோற்றமே ஒரு அழுக்கு தோற்றமா, அந்த தோற்றமே வந்து ஒரு மோசமான மனிதர் மாதிரி தெரியும். அந்த மாதிரியான ஒரு மனிதராகத்தான் ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஈமான் இருந்துச்சு, ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர், நபி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தார், நபி அவர்களை நேசித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். ஒரு நேரத்தில் இந்த சஹாபி அவர்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாகிர் ரலியல் அவர்களை பின்புறமாக வந்து கட்டிப்பிடிக்கிறார்கள். எப்படி பாருங்க, மக்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நபரை உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை என்ன செய்கிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. ஏன்னா இவர் தாழ்ந்தவருங்கிறதுல கிடையாது, மக்களுடைய பார்வையில் இவர் ஒரு அருவறுப்பானவராக ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இவர்கிட்ட ஈமான் இருக்கு, மூமினாக இருக்கிறார், அந்த அன்பை காட்டுகிறார், அவருக்கு அவரிடத்துல நெருக்கமாக நடக்கிறாங்க, எல்லார்ட்டையும் நடப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க. இதுதான் நபி அவருடைய வளமுறை. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் யார், அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அந்த சஹாபி இடத்துல ஒரு ரசூலுல்லாஹி அவங்க ஒரு கோபத்தைப்பட்டதுனால அல்லாவே கண்டிச்சான், குருடர் வந்ததுக்காக முகத்தை திருப்பிக்கிறீங்களா அப்படின்னு நல்லா என்ன செஞ்சான் ரசூலுல்லாஹி அவங்கள கண்டிச்சான். ஆனால் நபி அவர்கள் இயல்பாகவே என்ன செய்வாங்கன்னா, எல்லாருடைய திருப்தியும் வேணும், எல்லார்ட்டையும் நம்ம நல்லா பழகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சஹாபியை பின்னாடி போய் என்ன செய்யறாங்கன்னா கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சு மை எஸ்தரில் ஆபுத, மை எஸ்தரில் ஆபுத, இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவார், இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவார் இப்படின்னு ரசூலுல்லாஹி அவங்க கேட்குறாங்க. திடீர்னு ஒரு ஆள் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு யார் இவர் விலைக்கு வாங்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கும், விடுங்க யார் என்ன அப்படின்னு இவர் உதறி உதறி பார்க்குறார். திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க தான் நம்மளை கட்டி பிடிச்சிருக்கான்னு விளைஞ்சோனையுமே அந்த சஹாபி அமைதியாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சோடு தன்னுடைய முதுகை என்ன செய்தார், சேர்த்து கொண்டார். நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ நபி அவர்கள் கட்டி பிடித்து கொண்டு இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவார், இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவார் மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதன் வல்லாஹி தஜிதுனி காசிதா, அப்படி என்ன நீங்கள் வித்தீங்கன்னா நான் விலை போக மாட்டேன், ஏன்னா நான் மட்டமானவன், ஏன்னா அவர் வழங்கியிருக்கார் சமுதாயத்தில் நம்ம அப்படிதான் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நான் மட்டமானவன், நான் வந்து வெள போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரா. அப்ப ரசூலுல்லா இஸ்லாஸ் அவங்க சொன்ன பதிலை பாருங்க, சுபானல்லா என்ன பதில சொன்னாங்க தெரியுமா? அந்த சஹாபியிடத்துல ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாக்கின் இந்தல்லாஹி லஸ்தபி காசிதின், நீங்கள் மக்களிடத்துல வேணால் மட்டமாக பார்க்கப்படலாம், ஆனால் அல்லாவிடத்துல நீங்கள் மட்டமானவர்கள் அல்ல. லாக்கின் இந்தல்லாஹி அந்தகால், அல்லாவிடத்துல நீங்கள் மதிப்புள்ளவர்கள், அல்லாவிடத்துல நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்கள் என்று ரசூலுல்லா இஸ்லாஸ் அவங்க சொன்னதை பார்க்கிறோம். இதுதாங்க ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை முறை. நம்ம அப்படி இருக்கிறோமா சொல்லுங்க? நான் மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க? நல்ல சூப்பர் ட்ரெஸ்ஸு போட்டு வரணும், ஏன்னா அதுவும் இந்த அரபிகள் மாதிரி தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வட்டையை வச்சுட்டு வந்தால் அதுக்குள்ளே மதிப்பு என்ன, மரியாதை என்ன? சாதாரண ட்ரெஸ்ஸில் வந்தால் அவங்கள கண்டுக்கிறதே இப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ஈமான் இருக்குதா, அவங்களிடத்துல நம்ம அன்பாக பாசமாக நடக்கணும். நபி அவர்களையே அந்த சாதியை போய் கட்டி பிடிச்சாங்க, கட்டி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவரை போய் கட்டி ஏன் பிடிக்கிறாங்க, மக்கள்லாம் ஒதுக்குறாங்க, நம்ம அவரை ஒதுக்கக்கூடாது. அப்போ அவருக்கு இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும், என்னப்பா நீங்களாம் ஒதுக்கணும், என்ன அல்லாஹ்வுடைய தூதர், அகிலத்துக்கெல்லாம் இறை தூதர், அவரே என்கிட்ட பாசமாக இருக்கா, என்னை கட்டி பிடிக்கிறார். அவருக்கு மற்ற பெரிய விஷயம் ஒன்றுமே தெரியாது, இந்த சமுதாயத்தில் அவர் ஒதுக்கப்படுறது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளிலிருந்து நம்ம புரியக்கூடிய படிப்பினை என்னவென்றால், இன்னமா புஇஸ்தும் யஸீரின், நபி அவர்கள் சொன்னது என்ன, அந்த கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கும் போது தடுக்க போனாங்களே, அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இன்னமா புஇஸ்தும் யஸீரின், நீங்கள் மக்களிடத்தில் இலகுவாக நடக்கும்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். வலம் துபாசும் அஸ்ஸிரின், பிறரிடத்திலே சிரமமாக கடினமாக முரட்டுத்தன்மையோடு நடப்பதற்கு நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மக்களுக்கு நம்ம அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில், பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில், தலைமை இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில், எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சமயோஜித அறிவோடு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், நமக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய உள்ளத்தை கூட நம்ம கொள்ளை கொண்டு அவரை எப்படி நம்ம பணிய வைக்கலாம். இது நபி அவருடைய வாழ்க்கையில் ஒன்றாண்டு நிகழ்வு கிடையாது, நிறைய பார்க்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடிவு செய்கிறேன். அகமதுல 21185 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களிடம் ஒரு சஹாபி வருகிறார், வந்து ஒரு இளைஞர் என்று வருகிறது, இளைஞர் நல்ல பருவ வயது அடைந்த ஒரு இளைஞர் வந்து அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறார். என்ன கேட்குறாரு, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க வார்த்தை எடுத்துருக்கிறாங்க, ஒழுக்கச்சீலர்களாக இருக்கிறாங்க, நபி அவர்களை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கன்னு கேட்டோனையுமே சஹாபாக்களுக்கு கோபம், மஹ் மஹ் என்ன பேசுற நீ, யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற. சஹாபாக்கள் கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க, நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து இப்படி செஞ்சா என்ன செய்யும், விபச்சாரம் செய்ய அனுமதியா, ஓங்கி ஒரு அடி அனுமதியா கேட்கிற நீ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த வாலிபர் பக்கத்தில் உதுணும் பக்கத்தில் வா, அவரை பக்கத்தில் அழைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சில கேள்விகளை தான் கேட்டாங்க, அதோடு அவர் திருந்திட்டார். என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா, அஃப தொகைப்பு ஹூலி உம்மிக்க, இந்த காரியத்துக்கு நீ அனுமதி கேட்குறியப்பா, இதே காரியத்தை உன்னுடைய தாய் செய்தால் நீ விரும்புவியா, நீ அனுமதி கேட்குற இதை செய்யணும்னு சொல்லி, இதே காரியத்தை உன்னுடைய தாய் செய்தால் நீ இதை விரும்புவாயா. அல்லாஹ்வின் தூதரே நான் விரும்ப மாட்டேன். மக்கள் யாருமே தன்னுடைய தாய் உபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். நபியர்கள் இந்த ஒரு கேள்வியோட நிக்கல, மனசுல ஆளை பதிய வைக்கிறாங்க. அடுத்து கேட்டாங்க, உன்னுடைய மகள் இந்த காரியத்தை செய்தால் அதை நீ விரும்புவாயா, இல்ல அல்லாஹ்வின் தூதரி நான் விரும்ப மாட்டேன், என் மகள் செய்யறத நான் விரும்புவேனா, நான் மட்டும் இல்ல வலன்னாசு யுஹிப்புனஹு லி பனாத்திஹிம், மக்கள் யாருமே தங்களுடைய பெண் குழந்தைகள் உபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். நபி அவர்கள் அடுத்தும் கேட்டாங்க, அஃப துஹிப்புஹு லி அம்மத்திக்க, உன்னுடைய மாமி இந்த காரியத்தை செய்தால் நீ விரும்புவாயா. கொஞ்சம் கொஞ்சமா தாயில் ஆரம்பிச்சு மகள அடுத்து தொடர்ந்து, அடுத்து எங்க உன்னுடைய மாமி இந்த காரியத்தை, உன்னுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் இந்த காரியத்தை செய்தால் அதை நீ விரும்புவாயா, இல்ல அல்லாஹ்வின் தூதரே நான் மட்டும் இல்ல வலன்னாசு யுஹிப்புனஹு லி அம்மாத்திஹிம், மக்கள் யாருமே தங்களுடைய மாமி இந்த காரியத்தை செய்வதை விரும்ப மாட்டார்கள். அப்ப தொகைபுகுலி காலத்திக்க உன்னுடைய சின்னம்மா பெரியம்மா இந்த காரியத்தை செய்தால் ஒத்துக்கொள்வாயா, நீ விரும்புவாயா? நானும் விரும்ப மாட்டேன், மக்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்ப நீ மட்டும் ஏன் செய்கிற? புரிஞ்சு போச்சு, அவருக்கு புரிய வச்சுட்டாங்க. அனுமதி கேட்டா விளங்காம பேசினாரு, அவருக்கு மக்கள் யாருமே புரிய விரும்ப மாட்டாங்க. மனைவி, மக்கள், உன்னுடைய மகள், உன்னுடைய சகோதரி அனைவரும் எப்படி இருக்கணும் நீ விரும்புற, அப்ப அது மாதிரி தானே நீனு இருக்கணும் என்று அவருக்கு அழகான முறையில புரிய வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம தஹீர கல்பஹு, அல்லாஹு மஃபிர தம்பஹு, யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வ தஹீர கல்பஹு, இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய கற்பை நீ பாதுகாப்புள்ளதாக ஆக்கு, அவரை கற்பை பேணி பாதுகாக்கக்கூடியவராக மாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு துவா செய்தார்கள். இதற்கு பிறகு ஹதீஸ்ல வருகிறது, அந்த இளைஞர் அந்நிய பெண்ணை பார்க்க கூட கிடையாது. எந்த அளவுக்கு அவரிடத்துல மாற்றம், வேறு எந்த பக்கமும் அவர் திரும்ப மாட்டார். ஒரு அந்நிய பெண் வர்றாங்கன்னா அந்த பக்கம் அவருடைய பார்வை கூட போகாது, அந்த அளவுக்கு அவரிடத்துல நல்ல மாற்றம் ஏற்பட்டது என்று இதே ஹதீஸ்லே வருகிறது. அப்ப இதெல்லாம் எப்படி அந்த இடத்துல அடிச்சு பத்தி விட்டுருந்தா என்ன நடந்திருக்கும், இந்த மாற்றம் வந்திருக்குமா? அந்த நேரத்தில் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், யாருமே விரும்ப மாட்டாங்க, நீனே விரும்ப மாட்டேன், அதே நீ செய்யற, அதே நீ உனக்கு விரும்புற, இந்த ஒரு அடிப்படையை புரிய வைத்தவுடன் அவர் விளங்கி விட்டார், தன்னை அவர் மாற்றிக்கொண்டார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வழிமுறை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய அந்த அடிப்படையில் நாமும் ஹிக்மத்துகளை கடைபிடித்து சமயோசித சூழ்நிலையில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிதானமாக யோசித்து பொறுமையுடன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களாக, மனித உள்ளங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.